நானும் இடம் பேர் வளர்த்தான் இப்படி எல்லாம் கூற தாக்குல நடந்தது.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல்மோபி மொபைல் போன் ஆதரவில் இராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள். கருணாவிடம் இருந்து கிழக்கை மீட்கும்படியான விடுதலை புலிகளின் இராணுவ நடவடிக்கை பற்றியும், அந்த நடவடிக்கை காரணமாக மட்டக்களப்பை விட்டு கருணா தனது தோழர்களுடன் கொழும்புக்கு தப்பியோடியது பற்றியும் கடந்த வாரங்களில் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம். கொழும்புக்கு தப்பியோடிய கருணாவை வைத்து ஒரு ஒட்டுக்குழுவை உருவாக்கிய ஸ்ரீலங்காவின் புலனாய்வு பிரிவினர் தமிழ் புத்திஜீவிகளையும் ஊடகவியலாளர்களையும் அரசியல்வாதிகளையும் விடுதலை புலி உறுப்பினர்களையும் கொலை செய்து ஒரு மிகப்பெரிய நிழல் யுத்தத்தை தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் கருணாவை வைத்து நடாத்தப்பட்ட இந்த நிழல் யுத்தத்தில் இந்தியாவின் ஆய்வு பகுப்பாய்வு நிறுவனமான ரோவும் இணைந்து கொண்டு செயற்பட்டது. கருணா குழு என்கின்ற பெயரில் கருணாவையும் கருணாவின் தோழர்களையும் வைத்து இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட நிழல் யுத்தம், அந்த நிழல் யுத்தத்தின் காரணமாக ஈழத்தமிழினத்தின் தேசிய விடுதலை போராட்டம் சந்தித்த சவால்கள் என்பன பற்றித்தான் தொடர்ந்து வரும் வாரங்களில் உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கருணாவை வைத்து மேற்கொள்ளப்பட்ட மிக மோசமான அந்த நிழல் யுத்தத்தை தமிழீழ விடுதலை புலிகள் எவ்வாறு முறியடித்தார்கள் என்பது பற்றியும் நாம் சற்று ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். ஆனால் இவை அனைத்திற்கும் முன்பதாக கருணா குழு என்கின்ற ஒன்றை உருவாக்குவதற்கு ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவை தூண்டிய ஒரு முக்கிய காரணி பற்றி பார்ப்பது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். கருணா குழு என்று ஒன்றை ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் உருவாக்குவதற்கு பின்னணியாக இருந்த களச்சூழலை அறிந்து கொள்வது கருணா குழு பற்றியும் கருணா குழுவின் அன்றைய தேவைகள் பற்றியும் சரியான புரிதலை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே கருணா குழு உருவாக்குவதற்கான பின்னணி காரணிகள் பற்றித்தான் இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் சற்று சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கருணா குழு என்ற ஒன்றை ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் உருவாக்குவதற்கு சற்று முன்னதான காலத்தை எடுத்து ஆராய்வோமாக இருந்தால், கிழக்கை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய புலனாய்வு யுத்தம் நடைபெற்ற ஒரு பிராந்தியம் என்று கிழக்கை குறிப்பிடலாம். ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் மறுபக்கம் தமிழீழ விடுதலை புலிகளும் தமது ஒட்டுமொத்த புலனாய்வு பலத்தை குவித்து மிகப்பெரிய பலப்பரீட்சை நடத்திய ஒரு பிராந்தியமாகவே கிழக்கு திகழ்ந்து வந்தது. இலங்கையின் வட பிராந்தியம் கிட்டத்தட்ட முற்றாகவே தென்னிலங்கையில் இருந்து இராணுவ ரீதியாக துண்டாடப்பட்ட நிலையில், விடுதலை புலிகள் தென்னிலங்கைக்கான தமது நடவடிக்கைகளின் பிரதான தளமாக மட்டக்களப்பையே தேர்ந்தெடுத்திருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் 80% நிலப்பரப்பு புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது என்பது ஒரு காரணம். அடுத்தது, மட்டக்களப்பு மாவட்டத்தின் நீண்ட விரிந்த எல்லைகள் நேரடியாகவே தென்னிலங்கையுடன் தொடர்புபட்டு காணப்பட்டதால் தென் இலங்கையினுள் ஊடுருவதற்கு மட்டக்களப்பு மிகவும் இன்றியமையாத ஒரு பிரதேசமாகவே இருந்தது. அதனால் விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவின் பல பிரிவுகளும் கிழக்கில் நிலை கொண்டு தென்னிலங்கையை குறிவைக்கும்படியான தமது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் கொழும்பிலும் கண்டியிலும் இடம்பெற்ற பெரும்பாலான குண்டு தாக்குதல்கள் மட்டக்களப்பில் தளம் அமைத்து செயற்பட்ட புலிகளின் புலனாய்வு பிரிவினராலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமது புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு புலிகள் மட்டக்களப்பிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயற்பட்டார்களோ அதேபோன்று ஸ்ரீலங்கா இராணுவமும் தமது புலனாய்வு நடவடிக்கைகளுக்கும் எதிர் கெரில்லா போரியல் நடவடிக்கைகளுக்கும் மட்டக்களப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயற்பட்டு வந்தார்கள். இந்திய படைகளின் வெளியேற்றத்தை தொடர்ந்து மட்டக்களப்பை ஆக்கிரமித்த ஸ்ரீலங்கா படைகள் தமது புலனாய்வு நடவடிக்கைகளை மட்டக்களப்பில் மிகவும் விரிவுபடுத்தியிருந்தார்கள். டைரக்டரேட் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ், அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் புலனாய்வு பணியகத்தை மட்டக்களப்பு நகரின் மத்தியில் உள்ள புளியந்தீவு பிரதேசத்தில் அமைத்து மேஜர் ஷக்கீர், கேப்டன் முனாஸ் போன்றவர்களின் தலைமையில் தமது புலனாய்வு நகர்வுகளை மேற்கொண்டு வந்தார்கள். அதேபோன்று சிஎஸ்யு, அதாவது கவுண்டர் சப்வர்சிவ் யூனிட் என்று அழைக்கப்பட்ட எதிர் கெரில்லா நடவடிக்கை பிரிவின் தலைமையகத்தை மட்டக்களப்பு அரசடியில் உள்ள காட்டுக்கந்தூரில் அமைத்து மிக மும்முரமான புலனாய்வு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். கிழக்கை பொறுத்தவரையில் என்னதான் ஸ்ரீலங்கா படையினர் தமது புலனாய்வு தலைமையகங்களை அமைத்து எதிர் கெரில்லா நடவடிக்கைகளை திட்டமிட்டிருந்தாலும் நடைமுறையில் கிழக்கில் சிங்களத்துக்கான பெரும்பாலான புலனாய்வு நகர்வுகளை காத்திரமாக முன்னகர்த்தி வந்த பெருமை ஒரு சில தமிழ் குழுக்களையே சாரும். குறிப்பாக ஆரம்பத்தில் தமிழ் போராட்ட அமைப்புகளாக இருந்து பின்னர் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கைக்கூலிகளாக மாறி செயல்பட ஆரம்பித்திருந்த தமிழ் ஒட்டுக்குழுக்களின் நடவடிக்கைகளில்தான் கிழக்கில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஒட்டுமொத்த புலனாய்வு செயற்பாடுகளும் தங்கியிருந்தன. குறிப்பாக பிளட், இபிஆர்எல்எஃப், வரதரணி, இபிடிபி, டெலோ போன்ற அரசியல் கட்சிகளின் பெயரில் செயல்பட்ட தமிழ் குழுக்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கூலிப்படைகளாக பகிரங்கமாகவே செயற்பட்டு வந்தார்கள். விடுதலை புலிகளுக்கும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுக்கும் எதிராக இந்த அமைப்பினர் பகிரங்கமாகவே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரைப் போலவே நடவடிக்கையும் எடுத்து வந்தார்கள். இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் புலனாய்வு பிரிவினரின் அடையாள அட்டைகளும் ஸ்ரீலங்கா படைவீரருக்குரிய மாதாந்த கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டு வந்தன. இவர்களை விட ராசி குரூப், வரதன் குரூப், புளட்மோகன் குரூப், சபா குரூப், மண்டையன் குழு, காளிதாஸ் குழு என்று தமது புலனாய்வு செயற்பாடுகளுக்கென்று ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னலையும் கட்டமைப்பையும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் கிழக்கில் உருவாக்கி வைத்திருந்தார்கள். மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து புலனாய்வு தகவல்களை திரட்டுவது, விடுதலை புலிகளை அடையாளம் காண்பது, போராளிகளையும் ஆதரவாளர்களையும் கொலை செய்வது, ஆட்களை கடத்துவது, கப்பம் பெறுவது, சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, வதந்திகளை பரப்புவது, உளவியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, வெள்ளைவான் கடத்தல்களில் ஈடுபடுவது என்று ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரது அனைத்து விதமான புலனாய்வு நடவடிக்கைகளுக்கும் இந்த தமிழ் கூலிப்படையினர் கிழக்கில் முதுகெலும்பாக செயற்பட்டு வந்தார்கள். ஆனால் 2002 சமாதான காலம் மற்றும் அதற்கு சற்று முந்தைய காலப்பகுதியில் இந்த தமிழ் குழுக்களை முற்றாகவே செயலடக்க செய்து விடுவதில் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினர் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருந்தார்கள். கிழக்கில் செயல்பட்டு வந்த இந்த கூலிப்படை குழுக்களை முற்றாகவே செயலடக்கும்படி செய்து விடுவதில் விடுதலை புலிகள் பெற்றிருந்த வெற்றிதான் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பிற்கு தப்பியோடிய கருணாவை வைத்து ஒரு கூலிப்படையை இயக்க வேண்டிய ஒரு தேவையை ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. கருணா குழு என்கின்ற கூலிப்படையை வைத்து ஸ்ரீலங்கா இராணுவம் மேற்கொண்ட தமிழின விரோத நடவடிக்கையின் பக்கங்களை பார்ப்பதற்கு முன்பதாக மட்டக்களப்பில் செயல்பட்ட தமிழ் கூலிப்படைகள் பற்றியும் அவற்றினது செயற்பாடுகள் பற்றியும் அந்த தமிழ் கூலிப்படைகளை புலிகள் எவ்வாறு செயலிழக்க செய்தார்கள் என்பது பற்றியும் பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். புளொட்மோகன் மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் மிகவும் அச்சத்துடன் பேசப்பட்ட ஒரு பெயர். ஸ்ரீலங்கா ராணுவத்தில் கார்பரல் தர பதவி நிலை வகித்த புளொட்மோகன் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அத்தனை தமிழ் விரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு மட்டக்களப்பு மக்களால் அதிகம் வெறுக்கப்பட்ட ஒரு நபராக வலம் வந்தவர். கிழக்கில் இடம்பெற்ற ஏராளமான படுகொலைகள், கப்பம் பறிப்பு, பாலியல் வல்லுறவு சம்பவங்களில் நேரடியாக பங்கு பெற்றவர். மட்டக்களப்பு கண்ணன்குடாவைச் சேர்ந்த புளொட்மோகனது இயற்பெயர் கந்தையா யோகராஜா. புளொட் அமைப்பின் ஒரு போராளியாக இருந்த மோகன் 1989 ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஒரு உளவாளியாக இணைந்து கொண்டார். 1990 மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ராணுவ புலனாய்வு பணியகம் MIC அதாவது மிலிட்ரி இன்டெலிஜென்ட் காப்ஸ் என்ற பிரிவை உருவாக்கி செயற்பட்ட பொழுது அந்த பிரிவின் ஒரு முக்கிய நபராக செயற்பட ஆரம்பித்தார் இந்த புளொட்மோகன். குயிலன், ரமேஷ், சலீம், நித்தி, கஷியர், பன்னீர் என்ற முக்கியஸ்தர்கள் உட்பட விடுதலை புலிகள் மற்றும் பல்வேறு தமிழ் இயக்கங்களில் இருந்து பிரிந்து வந்த முன்னாள் போராளிகளின் துணையோடு கிழக்கில் ஒரு ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினராக செயற்பட்டு வந்தார் புளொட்மோகன். மட்டக்களப்பு காடுகளில் நன்கு பரிச்சயமான புளொட்மோகன் குழுவினர் விடுதலை புலிகளுக்கு எதிரான ஏராளமான பதுங்கியிருந்த தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் புலிகளின் பல முக்கியஸ்தர்களை படுகொலையும் செய்திருந்தார்கள். மட்டக்களப்பு நகரில் பிரதான பஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஸ்ரீபால கட்டடம், பிரதான வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள பல்படி கம்பெனி, லேக் வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்தின் 23rd பிரிகேட் தலைமையகத்திற்கு அருகில் வாழைச்சேனை காகித ஆலை ராணுவ முகாம் போன்றவற்றில் தங்கியிருந்து புளொட்மோகனும் அவரது குழுவினரும் செயற்பட்டு வந்தார்கள். விடுதலை புலிகளையும் புலி ஆதரவாளர்களையும் களையெடுப்பதில் மிகவும் வெற்றிகரமாக செயற்பட்டதன் காரணமாக பதவி உயர்வு வழங்கி புளொட்மோகனை கொழும்பிற்கு அழைத்த ஸ்ரீலங்கா ராணுவ தலைமை கொழும்பில் புலிகளின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் அவரை பணிக்கமர்த்தியிருந்தது. மட்டக்களப்பை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் வலது கையாக செயற்பட்டு வந்த புளொட்மோகன் குழுவை முற்றாகவே செயலடக்க செய்வதில் விடுதலை புலிகள் ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள். புளொட்மோகன் கொழும்பிற்கு சென்று விட்டிருந்த நிலையில் புளொட்மோகன் குழுவின் கிழக்கு செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்தார் நித்தி. 2000 இறுதிப் பகுதியில் புளொட்மோகன் குழுவின் தலைமையகமான ஸ்ரீபால கட்டடத்தின் முன்பு விடுதலை புலிகள் ஒரு தற்கொலை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலில் புளொட்மோகன் குழுவின் பொறுப்பாளர் நித்தி மற்றும் முக்கியஸ்தர்கள் பலரும் கொல்லப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த குழுவின் தலைமை பொறுப்பை ஏற்ற கஷியரும் புலிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். 2004 ஜூலை மாதம் 31st புளொட்மோகனும் கொழும்பில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். மோகன் சுட்டுக் கொல்லப்பட்டு சரியாக ஒரு மாதத்திற்குள் 2004 ஆகஸ்ட் மாதம் 28th மோகனுக்கு அடுத்த நிலையில் இருந்த ரமேஷும் கொலை செய்யப்பட புளொட்மோகன் குழு முற்றாகவே செயலிழந்து மட்டக்களப்பில் தமது நடவடிக்கைகளை இடைநிறுத்திவிட்டிருந்தது. புளொட்மோகன் குழு போலவே மட்டக்களப்பில் விடுதலை புலிகளுக்கு அதிக இழப்பினை ஏற்படுத்தி தமிழ்த் தேசிய செயற்பாட்டாளர்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக செயற்பட்ட மற்றொரு குழுதான் ராசி குழு. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஒரு பிரிவாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பராமிலிட்டரியாக செயற்பட்டு விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பல வெற்றிகளை பெற்றிருந்தார்கள் இந்த ராசி குழுவினர். ஸ்ரீலங்கா ராணுவ சீருடை தரித்து கைகளில் ஆயுதங்களை ஏந்தி வீதி சோதனை நடவடிக்கைகள், ராணுவ நடவடிக்கைகள் என்று ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஒரு பிரிவாகவே இவர்கள் செயற்பட்டு வந்தார்கள். இந்த ஆயுத குழுவின் தலைவனின் பெயர் ராசிக். இபிஆர் லைஃப் அமைப்பின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக செயற்பட்டவர். ராசிக்கின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. அம்பாறை காரைதீவை பிறப்பிடமாக கொண்டவர். இந்திய படையினரின் ஆக்கிரமிப்பு காலத்தில் கிழக்கில் மண்டியன் குழு என்கின்ற பெயரில் பல படுகொலைகள், ஆட்கடத்தல்கள், விசாரணைகள் என்ற பெயரில் சித்திரவதைகள் இபிஆர்எல்எஃப்பின் ஒரு அங்கமாக செயற்பட்ட இந்த ராசி குழுவினரால் தான் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 1990 ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பிரேமதாசாவிற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்ட இந்த ராசி குழுவிற்கு தென்னிலங்கையில் உள்ள அடர்ந்த காடுகளில் இரகசியமாக பயிற்சிகளை வழங்க ஆரம்பித்திருந்தது ஸ்ரீலங்கா இராணுவம். ராசிக்குழுவினருக்கு ஸ்ரீலங்கா இராணுவம் பயிற்சிகளை வழங்கி வந்த விவகாரம் பிரேமதாசாவுடனான அந்த சமாதான காலத்தில் விடுதலை புலிகளின் பலத்த கண்டனத்திற்கு உள்ளாகியிருந்தது. 2nd ஈழ யுத்தத்தை புலிகள் ஆரம்பிப்பதற்கு அவர்கள் முன்வைத்த காரணங்களுள் ராசிக்குழுவுக்கு ஸ்ரீலங்கா இராணுவம் பயிற்சிகளை வழங்கியதும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஒரு அங்கமாக செயற்பட்டு புலிகளுக்கு எதிராக பல வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த இந்த ராசி குழுவையும் ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகள் செயலிழக்க செய்திருந்தார்கள். மட்டக்களப்பில் உள்ள தாண்டவன் வழி பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ராசி கொல்லப்பட்டு அந்த குழுவின் முக்கியஸ்தர்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களால் பலர் அந்த அமைப்பை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் ராசி குழு வீரியம் இழந்துவிட்ட நிலைக்கு மாற்றப்பட்டது. கிழக்கில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கைக்கூலிகளாக செயற்பட்டு வந்த தமிழ் ஆயுத குழுக்கள் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்பது கருணா குழுவின் பின்னே கால வகிபாக்கம் பற்றிய தெளிவை பெற்றுக் கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கருணா குழுவை ஸ்ரீலங்கா இராணுவம் ஏன் உருவாக்கியது? கருணா குழுவை வைத்து ஸ்ரீலங்கா இராணுவம் எப்படியான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது, அரசியல் ரீதியாக கருணாவை எவ்வாறு பயன்படுத்தியது போன்ற புரிதல்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த காலகட்டத்தில் கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்த ஆயுத குழுக்கள் பற்றிய விடயங்களை மேலோட்டமாக மீட்டு பார்ப்பது அவசியம். அந்த வகையில் கிழக்கில் அந்த காலகட்டத்தில் செயற்பட்டு வந்த வரதன் குரூப், புளொட்மோகன் குரூப், சபா குரூப், புளொட், இபிஆர்எஃப் வரதரணி, இபிடிபி, டெலோ போன்ற தமிழ் ஆயுத குழுக்களின் பின்னணிகள் பற்றியும் இந்த தமிழ் ஆயுத குழுக்களை புலிகள் எவ்வாறு செயலடக்க வைத்தார்கள் என்பது பற்றியும் அடுத்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கிழக்கில் செயல்பட்டு வந்த தமிழ் ஆயுத குழுக்கள் செயலற்று போன நிலையில் கிழக்கில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கு ஏற்பட்ட புலனாய்வு வெற்றிடத்தை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கருணாவை வைத்து எவ்வாறு ஈடு செய்தார்கள் என்பது பற்றியும் தொடர்ந்து வரும் வாரங்களில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம்.
எல்மோபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்.
எல்மோபி மொபைல் போன் பன்மொழி பேசுவோரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட எல்மோபி மொபைல் போன்கள் அனைத்து முன்னணி மொபைல் போன் விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கின்றன. கிளாசிக் போன்ஸ், மினி போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் என 3 வகைகள் உங்கள் தெரிவுக்காக காத்திருக்கின்றன. சாமானிய விலையில் சர்வதேச தரம் வாய்ந்த எல்மோபி மொபைல் போன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் 0131-617-33-3393. www.l-mobi.com. எல்மோபி மொபைல் போன், a brand for dual sim phone.